இழுத்து கிளைக்கரை, இழுத்து கிளைக்கரை ஓர் வரை விளக்கணம். எழுத்தாளர் விவேகானந்த ராஜா துலாஞ்சனன். ஒரு வரலாறு என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை சென்ற தொடரில் பார்த்த நாம் அதன் வழியே கீழக்கரை வரலாற்றை எழுதத் தொடங்குவோம் என்று கூறியவாறு போன இதழில் விடை பெற்றிருந்தோம். ஆனால் வரலாறுக்குள் நுழைவதற்கு முன்னர் நம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட கீழக்கரை என்ற சொல்லை மிகச் சரியாக வரையறுத்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த தொடரில் கீழக்கரையை வரலாற்று பார்வையில் ஆராயப் போகும் நாம் அப்போதுதான் ஆய்வு பரப்புக்குள் திருத்தமாக நின்றபடி நம் கருத்துக்களை முன்வைக்க இயலும். கீழே என்றால் கிழக்கு திசை. சாதாரணமாக உங்களிடம் கேட்டால் கூட ஈழத்து கீழக்கரை என்பது கிழக்கிழங்கையை குறிக்கிறது என்றே சொல்வீர்கள். அப்படி பார்த்தால் அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை ஆகிய மூன்று மாவட்டங்களும் இணைந்த கிழக்கு மாகாணம் எனும் இலங்கையின் நிர்வாக பிரிவுதான் கீழக்கரை. ஆனால் கீழக்கரை என்ற வரையறையை உருவாக்குவது வெறும் புவியியல் அல்லது நிர்வாக பகுப்பு மட்டும்தானா? இல்லை. குறித்த நிலப்பகுதியில் வாழும் இனக்குழுக்களின் வழக்காறுகள், அம்மண்ணின் உயிர் பல்வகமை, அவை இரண்டும் சேர்ந்து உருவாக்கும் அப்பகுதியின் பண்பாடு, அத்தனையும் இணைந்துதான் ஒரு விசேடமான ஆழ்புலத்தை தீர்மானிக்கின்றன. இப்படி பார்க்கும்போது கிழக்கிழங்கை தொடர்பாக ஆய்வுலகில் இரண்டு வரையறைகள் இருக்கின்றன. இந்த இரு வரையறைகளும் கிழக்கு மாகாணத்தை முற்றாக உள்ளடக்குகின்றனவா, அல்லது அவை ஒன்றோடொன்று இடைவெட்டி அல்லது மேற்பொருந்தி வெறுதும் நிலப்பரப்பை காட்டுகின்றனவா என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த இரு வரையறைகளும் கிழக்கு மாகாணத்தை காட்டவில்லை என்றால் அவற்றை சற்று செம்மைப்படுத்தி மூன்றாவது திருத்தமான வரையறையொன்றை நாம் நமக்காக உருவாக்கி கொள்ள வேண்டும். சுவையான செய்தி என்னவென்றால், மேற்படி ஆய்வுலக வரையறைகளில் முதலாவது வரையறையை முன்வைத்தது உள்ளூர் ஆய்வாளர் தரப்பு, இரண்டாவதை முன்வைத்தது மேலைத்தைய ஆய்வாளர் தரப்பு. உள்ளூர் ஆய்வாளர்களால் முன்வைக்கப்பட்ட முதலாவது வரையறையானது கிழக்கு மாகாணத்தின் முதன்மை நகரங்களில் ஒன்றான மட்டக்களப்பை மையமாக கொண்டு ஒரு பண்பாட்டு தனித்துவம் கொண்ட நிலப்பரப்பை இனங்காண்கிறது. இந்த இனங்காணல் சரி என மெய்ப்பிப்பதற்கு அந்த நிலப்பரப்பு முழுவதும் பரவலாக வழக்கில் இருக்கும் மூன்று சான்றுகள் கிடைக்கின்றன. ஒன்று, மட்டக்களப்பு பேச்சு தமிழ் வட்டார வழக்கு. ஒன்னா, மறுக்கா, கிருகி முதலிய சொற்கள். இரண்டு, நாட்டார் வழிபாடுகள். கண்ணகி வழிபாடு, குளிர்த்திச் சடங்கு அம்மாளுக்கு செய்தல், குமார தெய்வ வழிபாடு, வில்லிகட்டிச் சடங்கு முதலியன. மூன்று, நாட்டார் கலையாடல்கள். கொம்புமுறி, போர்த்தேங்காய், கவிகள், வசந்த நாடல், மலைப்பாடல் முதலியன ஆகிய மூன்றும் அவை. இந்த வரையறையின்படி பண்பாட்டு தனித்துவம் கொண்ட நிலப்பரப்பானது 1961 வரை வடக்கே வெறுகலாற்றிலிருந்து தெற்கே குமுக்கனாறு வரை விளங்கிய பழைய மட்டக்களப்பு மாவட்டம் ஆகும். அது இன்றைய அம்பாறை மாவட்டத்தையும் உள்ளடக்கியிருந்தது. காலனித்துவ காலம் வரை மட்டக்களப்பின் தலைநகராக விளங்கிய சம்மாந்துறை, அதன் ஆட்சியாளரின் பிரதான வழிபாட்டு தெய்வமாக இருந்த சித்திரவேலாயுத சுவாமி கோவில் கொண்ட தலமான திருக்கோவில், மட்டக்களப்பின் முதன்மையான ஆளுமையாக முன்வைக்கப்படும் விபுலானந்த அடிகள் பிறந்த காரைதீவு என்பன இன்றைய அம்பாறை மாவட்டத்திலேயே அடங்குகின்றன. இந்த தனித்துவமான நிலப்பரப்பை குறிக்க மட்டக்களப்பு தமிழகம், மட்டக்களப்பு தேசம், மட்டக்களப்பு மாநிலம், மட்டக்களப்பு பிரதேசம் முதலிய இன்னோரென்ன சொல்லாடல்கள் தமிழ் புலமைத்தளத்தில் புலங்கி வந்திருக்கின்றன. இதே பொருள் கோடலில் அரசியல் ஆவணங்களிலும் பொது ஊடகங்களிலும் மட்டு அம்பாறை என்ற சொற்றுருக்கம் பயன்படலாயிற்று. ஆக இந்த மட்டக்களப்பு மைய வரையறையின்படி கீழக்கரை என்பது முழு கிழக்கு மாகாணத்தையும் குறிக்காது, இன்றைய மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை மாத்திரம் குறிக்கின்றது. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் கிழக்கு மாகாணத்தில் விரிவான சமூகவியல், மானிடவியல் ஆய்வுகள் ஆரம்பிக்கப்படலாயின. இந்த ஆய்வுகளை மேற்கொண்ட ஐரோப்பிய ஆய்வாளர்களின் ஆய்வுகளின் வழியே உருவான இரண்டாவது வரையறைதான் இலங்கையின் கிழக்கு கரை. இந்த கலைச்சொல்லை முன்வைத்தவர்களில் இருவர் முக்கியமானவர்கள், டெனிஸ் பி மேக்கில்வ்ரே மற்றும் மார்க் பி விக்டெகர். நாம் முன்பே பார்த்தது போல காலனிய காலத்திலிருந்து இலங்கையின் கிழக்கு கரை கிழக்கு மாகாணத்தை சாதாரணமாக குறிப்பிட பயன்பட்டு வந்த சொல்தான். ஆனால் அதை சமூகவியல் ரீதியில் வரையறுக்கப்பட்ட கலை சொல்லாக முன்வைக்க வேண்டிய தேவை ஐரோப்பிய அறிஞர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. கிழக்கு மாகாணத்துக்குள்ளே மட்டக்களப்பு மைய பண்பாட்டு அடையாளம் ஒன்றை உள்ளூர் தமிழ் அறிஞர்கள் ஏற்கனவே முன்வைப்பதை மேலத்தைய அறிஞர்கள் அறிந்திருந்தனர் எனினும் தமிழ் அறிஞர்கள் ஊன்றி கவனிக்க தவறிய அல்லது மேலோட்டமாக மட்டும் தொட்டு சென்ற முக்கியமான இரு பண்பாட்டு அம்சங்களை இலங்கையின் கிழக்கு கரையில் அவர்கள் அடையாளம் கண்டார்கள். முதலாவது, பொது தமிழ் பண்பாட்டு கோலத்துக்கு புறநடையாக பிராமணரோ வேளாளரோ அல்லாத சமூகங்கள், அதாவது முக்குவர், சீர்பாதர், திமிழர் சமூகங்கள் இங்கு சாதிய அதிகார அடுக்கில் மேலே நீடித்து வந்திருக்கின்றன. இரண்டாவது, இங்கு பெரும்பான்மையாக வாழ்ந்த தமிழர் மற்றும் சோனகர் ஆகிய இரு இனக்குழுமங்களிடம் மட்டும் இன்று அவதானிக்க முடிகின்ற தாய்வழிக்குல அடையாளங்களான குடிகள். குடிகள் என்பவை குலங்களின் அல்லது சாதிகளின் உட்பிரிவுகள். இவற்றையே தமிழகத்தில் கோத்திரங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் கிழக்கு கரையின் தனித்துவம் கேரளத்து மருகமக்கள் தாயகம் போல இவை தாய்வழியில்தான் கடத்தப்படும் என்பது சைவ கோவில்களின் நிர்வாகத்துக்கு பொறுப்பாயுள்ள வண்ணக்கர், கணக்கு பிள்ளை போன்ற பதவிகளும், பள்ளிவாசல்களில் நிர்வாகத்துக்கு பொறுப்பாயுள்ள மறைக்காயர் பதவிகளும் குடிமுறைமையை அடிப்படையாக வைத்து இன்றும் தெரிவு செய்யப்படுகின்றன. இந்த இரு சமூகவியல் கூறுகளை கடைபிடிக்கும் தமிழ் மற்றும் சோழக இனக்குழுக்கள் வதிகின்ற புவியியல் பிராந்தியத்தையே இலங்கையின் கிழக்கு கரை என்று குறிப்பாக வரையறுக்கின்றார். அந்த கிழக்கு கரை வடக்கே மூதூர் கொட்டியாற்று குடாவிலிருந்து தெற்கே பொத்துவில் அருக்கங்குடா வரை எல்லைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த குடிமரபை கடைபிடிக்காத சிங்களவர்களையும் கிறிஸ்தவர்களையும் தவிர்க்க வேண்டி நேர்ந்ததால் நீளவாக்கில் கிழக்கு கரை 150 கிலோமீட்டருக்கும் மேலாக நீண்டிருந்தாலும் அகலவாக்கில் அதிகபட்சம் 40 கிலோமீட்டரும் குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டரும் மாத்திரமே சுருங்கியுள்ள ஒரு மிக ஒடுங்கிய நிலப்பட்டிதான். கரையோரமாக 150 கிலோமீட்டர் தாண்டி மதம், இனம், மொழி என்பவற்றில் பண்பாட்டு ஒற்றுமையை காண்பிக்கக்கூடிய ஒரு சமூக கொத்தணி அகலப்பரப்பில் 40 கிலோமீட்டர் நகர்ந்ததும் மதம், இனம், மொழி என்பவற்றில் முற்றிலும் மாறுபட்ட சிங்கள பௌத்த சமூகமாக மாறிவிடுகின்றது. ஐரோப்பிய சமூகவியல் அறிஞர்கள் முன்வைத்த கிழக்கு கரை வரையறையானது இவ்வாறு உள்ளூர் அறிஞர்களின் மட்டக்களப்பு மைய வரையறையின் அடுத்த கட்ட முன்னகர்வாக அமைந்து விடுகின்றது. இந்த இரு வரையறைகளும் தமக்கே உரிய நிறைகுறைகளை கொண்டிருக்கின்றன. உதாரணமாக மட்டக்களப்பு மைய உள்ளூர் தரப்பின் வரையறையில் உள்ள பிரதானமான நிறை என்பது அவ்வரையறை வரலாற்றுணர்வு, நாட்டாரியல், புவியியல், அரசியல், மொழியியல், பண்பாட்டியல் உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் கோட்பாடுகளை பிரயோகித்து கட்டமைக்கப்பட்டுள்ளவை ஆகும். எனவேதான் ஐரோப்பிய நவீன ஆய்வுக் கருவிகளையும் எடுகோள்களையும் பயன்படுத்தாமலேயே அந்நிலத்தில் நீடித்த பண்பாடு ஒருமைப்பாட்டை அவ்வரையறையின் முன்மொழிவாளர்களால் மிக எளிதாக அடையாளம் காண இயன்றிருக்கிறது. இந்த வரையறையிலுள்ள முதன்மையான குறை அது இன்றைக்கு ஒரு தேய்வழக்காகிவிட்டது என்பதே. ஏனெனில் இன்று மட்டக்களப்பு என்ற சொல் பிரதானமாக இரண்டு அர்த்தங்களிலேயே பொருள் கொள்ளப்படுகிறது. முதலாவது, காலனித்துவ காலத்தில் கிழக்கிலங்கையின் முக்கிய நகரங்களில் ஒன்றாக வளர்ச்சி கண்ட மட்டு நகர் அமைந்திருக்கும் புளியந்தீவு. இரண்டாவது, புளியந்தீவை தலைநகராக கொண்டு வடக்கே வெறுகலாற்றிலிருந்து தெற்கே பெரிய கல்லாறு வரை நிர்வாக ரீதியில் மட்டக்களப்பு மாவட்டமாக வரையறை செய்யப்படும் நிலப்பரப்பு. இதை தவிர இன்று மட்டக்களப்பு எனும் சொல் வேறு சுகாதார, கல்வி, நீதி, நிர்வாக, தேர்தல் நிலப்பரப்புகளை குறிப்பிடுவதாக பலவாறு பொருள் சிதைந்து அர்த்தம் சுருங்கிவிட்டது. எனவே புதிதாக தோன்றிவிட்ட அம்பாறை மாவட்டம் திருகோணமலை மாவட்டத்தின் தென்னந்தம் என்பன அடங்கிவிடும். இந்த வரையறைக்கு மட்டக்களப்பையும் தாண்டி வேறொரு சொல்லை முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது எனலாம். இதேபோல் ஐரோப்பிய அறிஞர்களின் கிழக்கு கரை என்ற வரையறையின் முக்கியமான நிறை அது சமூகவியலின்படி பரிபூர்ணமான வரையறையாக இருப்பதாகும். திருகோணமலை மாவட்டத்தின் கொட்டியாற்று பெற்று தவிர்ந்த ஏனைய பகுதிகளையும் அம்பாறை மாவட்டத்தில் சிங்களவர் வசிக்கும் ஏனைய பிரதேசங்களையும் இந்த வரையறை நாசுக்காக தவிர்த்து விடுகிறது. ஏனெனில் தங்கள் கிழக்கு கரையில் மேலத்தைய அறிஞர்கள் கண்டுகொண்ட தனித்துவமான இரு பண்பாட்டு கூறுகளை திருகோணமலையின் கொட்டியாற்று பெற்று தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் தெளிவாக அவதானிக்க முடியவில்லை. அதேபோல் தமிழரிடமும் சோனகரிடமும் மாத்திரம் அவர்கள் அவதானிக்க முடிந்த குடிபரபு கிழக்கு கரையை சூழ்ந்து வசித்த சிங்களவரிடம் நிலவவில்லை. ஆனால் ஐரோப்பியரின் கிழக்கு கரை வரையறையிலுள்ள குறை அது முழுக்க முழுக்க நடைமுறை சமூகவியல் பார்வையை மட்டுமே முன்வைக்கிறது என்பதுதான். அவ்வரையறையை இறந்த காலத்தை கருத்தில் எடுக்காமல் முற்றுமுழுதாக சமகால தன்மையோடே இருக்கிறது. பழைய குடியிருப்புகளாக இருந்து இன்று கைவிடப்பட்டு காடான பகுதிகள் பற்றியோ, காடாக இருந்து இன்று புதிய குடியிருப்புகளாகிவிட்ட நிலங்களை பற்றியோ கிழக்கு கரை வரையறை அக்கறைப்படவில்லை. தமிழரையும் சோனகரையும் மாத்திரம் முன்னிறுத்தும் இவ்வரையறை கிழக்கு கரையின் முக்கியமான இனக்குழுக்களில் ஒருவராக திகழ்ந்து இன்று மறைந்துவிட்ட அல்லது அருகி போய்விட்ட கரையோர வேடர்கள் அல்லது தமிழ் வேடர்கள் பற்றியும் மௌனம் சாதிக்கிறது. கிழக்கு கரையில் குறிப்பிட்டு சொல்லத்தக்க பண்பாட்டு பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்களிடம் குடிமரபு இல்லாததால் அவர்களே நீங்கள் இந்த பண்பாட்டு அலகின் அங்கமல்ல என்று நிராகரிக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல் அருகங்குடாவுக்கு தெற்கே உள்ள பானகை பற்றின் இன்றைய பெயர் பானமை பானமை பற்று. சிங்களவர்களை தவிர்ப்பதன் மூலம் அவர்களுக்கும் கிழக்கு கரை தமிழருக்கும் உள்ள கொண்டும் கொடுத்துமான உறவை முற்றாக மறுதளித்து விடுகிறது. கிழக்கு கரை என்ற வரையறையில் இருந்து சமூகவியல் ஆய்வாளர்களால் நிராகரிக்கப்பட்ட பானகை பற்று அல்லது அம்பாறை மாவட்டத்தின் தென்னந்தம் மேலத்தைய ஆய்வாளர்கள் தயங்கும் அளவுக்கு அப்படியொன்று மூடிய பண்பாடு அழகாக நீடிக்கவில்லை. பானகையின் பத்தினி வழிபாடு சிங்கள பொதுப்பத்தினி வழிபாட்டை விட கிழக்கரையின் தமிழ் கண்ணகை வழிபாட்டுடனேயே நெருக்கமாக இருப்பது ஏற்கனவே விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. கண்டி அரசு காலத்தில் அடிக்கடி கண்டிக்கு எதிராக கிளர்ச்சி செய்த பானகை பற்று சிங்களவர் அடைக்கலம் தேடி மட்டக்களப்பில் தஞ்சம் புகுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் என்பது வரலாற்று குறிப்புகளிலும் தெரிகிறது. பானகை பகுதியில் இன்று முக்கியமான வழிபாட்டு தலமாக வளர்ச்சி கண்டிருக்கும் உகந்தமலை முருகன் கோவில், குமுக்க நாற்றின் கரையில் இன்று கைவிடப்பட்டுள்ள பூமுனை கிராமம் என்பன அப்பிராந்தியத்துக்கும் கீழைக்கரைக்குமான உறவை இன்னும் நியாயப்படுத்த போதுமானவை. இன முரண்பாட்டு காலத்துக்கு முன்னர் என் சில ஆண்டுகளுக்கு முன்வரை கூட பானகை சிங்களவருடன் கீழக்கரை தமிழர் திருமண உறவை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக ஆய்வுலகிலுள்ள இரு வரையறைகளுமே இன்றைய கிழக்கு மாகாணம் எனும் நிர்வாக பிரிவை முற்றுமுழுதாக அடக்கவில்லை என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் அதிலுள்ள பண்பாட்டு தனித்துவமான நிலப்பரப்பை முழுமையாக இனங்காண முடியாமல் அவ்விரு வரையறைகளுமே சற்று தடுமாறுகின்றன என்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே நாம் இந்த இரு வரையறைகளிலும் உள்ள குறைகளை பூரணப்படுத்தி மீள் வரைவிலக்கணப்படுத்தித்தான் புதிய கீழக்கரையை அடையாளம் காண முடியும். அதன்படி கொட்டியாற்று குடாவுக்கும் குமுக்க நாற்றுக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பில் பிரதானமாக தமிழ் பேசும் சமூகங்களால் ஆனதும் தாய்வழி குடிபரவை பின்பற்றும் சைவ மற்றும் இஸ்லாமிய பண்பாட்டு நுண்பிராந்தியங்களால் ஆனதும் கிறிஸ்தவர்களதும் வேடர்களதும் பண்பாட்டு பங்களிப்பால் செழுமையூட்டப்பட்டதும் அவ்வப்போதான சிங்களவர்களது ஊடாட்டத்தை கொண்டதுமான ஊர்களின் கொத்தணிகள் அடங்கும் நிலப்பரப்பு ஈழத்து கீழக்கரை ஆகும். உண்மையில் மேற்படி மட்டக்களப்பு மைய மற்றும் கிழக்கு கரை சார்ந்த இரு வரையறைகளையும் முன்வைத்த அறிஞர்களில் பலர் தங்கள் வரைவிலக்கணத்தின் போதாமையை உணர்ந்து கொண்டு ஓரிரு இடங்களில் நம் புதிய வரையறையை நெருங்கித்தான் வந்திருக்கிறார்கள். உதாரணமாக பண்டிதர் வி சி கந்தையா தன் மட்டக்களப்பு தமிழகம் வரைபடத்தில் கொட்டியாற்று குடா முதல் குமுக்கனாறு வரையான நிலப்பரப்பையே நிழற்றி காட்டியுள்ளார். மெக்கெல்ரேயும் காஜ்பிக்கும் தங்கள் கிழக்கு கரையை மூதூர் முதல் பானகை வரை என்று எல்லை வகுத்திருக்கிறார்கள். வெள்ளவோர் கோபால் ஒருபடி மேலே சென்று தான் வரையறுக்கும் மட்டக்களப்பு தேசமானது வடக்கே திருக்கோணேச்சரம் முதல் தெற்கே கதிர்காமம் வரையான பகுதி என்று வரைவிலக்கணப்படுத்த முயல்கிறார். உள்ளூர் அறிஞர்களை பொறுத்தவரை சில இடங்களில் இனம் சார்ந்த பக்கச்சார்பு தென்படினும் மரபான பார்வைக்கு வெளியே சென்றும் பண்பாட்டு ஒருமைப்பாட்டை அடையாளப்படுத்த முயன்றிருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தொடரும்.